கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் கிடைக்கப்பெற்ற அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையில் மீண்டுமாக நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய மேன்மையான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் தந்த இந்த சமயத்திற்காகவும் நாம் நன்றிகளை தாழ்மையோடு நாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி தலைப்பு நம்ம சொன்னோம்னா எசேக்கியேல் தரிசனம் ஓர் அறிமுகம், இந்த விஷன் ஆஃப் எசேக்கியேல் டெம்பிள் என்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அநேக தரிசனங்களை உள்ளடக்கி இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 முதல் 48 அதிகாரங்கள் நம்ம எடுத்துட்டோம்னாலும் அநேக தீர்க்க தரிசனங்களை அடக்கியிருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 40 அதிகாரங்கள்லிருந்து 48 அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் பற்றின தரிசனம் விசேஷமாக எசேக்கியேலுக்கு அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த தரிசனங்களை எசேக்கியேல் எழுதி முடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதி 20 வருஷங்கள் அங்கு எடுத்துக்கொண்டிருக்கார். இந்த ஒரு எசேக்கியேல் எந்த சூழ்நிலையில இந்த ஒரு தரிசனம் பார்க்கிறார், இந்த தரிசனத்தினுடைய பின்னணி என்ன, சோ இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய பாடங்கள்ல நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரேலுடைய ஒரு தீர்க்க தரிசி, அதே சமயம் அவருடைய காலங்களுக்கு பின்பாக நடக்கக்கூடிய தரிசனம் நடக்கக்கூடிய சம்பவங்களை தேவன் அவருக்கு ஒரு காட்சியாக அங்கு காண்பிக்கிறார். அங்க காட்சியாக காண்பித்தாலும் இவர் பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆனா இந்த விஷயங்கள் எது சம்பந்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னா எருசலேம் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அப்போ எருசலேம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர் பாபிலோன்ல இருந்து இந்த தரிசனம் பார்க்கிறார் அப்படின்னா இது என்ன விஷயங்களுக்காக இது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் அதே தேசத்திற்குள்ளாக திரும்பி வருவதை இந்த ஒரு பிக்சர் என்ன பண்ணதுன்னா நமக்கு ஒரு அடையாளமாக அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அநேக தரிசனங்களை உள்ளடக்கி இருக்குது. விசேஷமாக தேவன் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார் அப்படின்னா அந்த தரிசனத்துல தேவனுக்கே உரித்தான சில கால கணக்குகளுடைய விஷயங்களை கூட இந்த தரிசனம் உள்ளடக்கி இருக்கு. சோ இந்த பகுதிக்கு முழுக்க நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்போ ஒரு அறிமுக வகுப்பாக நம்ம உள்ள போயிட்டு தேவன் வாய்ப்புகள் தரப்போய் இதை பற்றின ஒரு சத்தியத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். அதே சமயம் அந்த அறிமுக வகுப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய கால கணக்கு சில இடங்கள்ல காலங்கள் சில முழங்கள் இதெல்லாம் பேசியிருப்பார். அப்ப அந்த மாதிரி நம்ம கால கணக்குகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ நம்மளுக்கு சில ஃபெமிலியரான வருஷங்கள் தெரியும். அவருடைய 1000 வருஷம், அது மாத்திரமல்ல 144,000 பேர், 1874. சோ இந்த மாதிரி வருஷங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நம்ம அநேகமாக நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த விஷயங்களை எங்கெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்றோம்னா டேபர்நாக்கல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால கணக்குகள் கூட எசேக்கியேல் பார்த்த ஆலயத்தினுடைய விஷயத்துல கூட தேவன் என்ன பண்றாங்கன்னா மறைச்சு வச்சிருக்கிறார். அப்படி உன்னதமான சத்தியங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு தரிசனம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அறிமுக வகுப்பாக மீண்டும் நம்ம பார்க்கலாம். சோ அன்பான சகோதர சகோதரிகளை நம்மளுக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்ட சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதாரமா எடுத்துக்கூடிய வசனம் எசேக்கியேல் 40:1-4 முடிய. சோ இந்த ஒரு பகுதிகள் எல்லாமே அங்க எசேக்கியேலுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த தரிசனம் அதனுடைய காலம் அதனுடைய மாசம் இதனுடைய எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதிகள்ல அங்க சொல்லிட்டு இருப்பார். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டு அங்க சில வருஷங்கள் சொல்றார். 1 மாதம் 10 தேதியாக அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, அவர் என்னை அவ்விடத்திற்கு கொண்டு போனார். சம் ஏதோ ஒரு ஆவிக்குள்ளான ஒரு இடத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொண்டு போகப்படுறார். அப்போ இருந்து நகரம் அழிக்கப்பட்டு 14 இயர்ஸ் என்ன பண்ணியாச்சு, அங்க ஆயாச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷங்கள் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் தேவன் சில காலங்கள் வச்சிருக்காருன்னா அதற்கு அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அப்போ மகா உயரமான ஒரு மலை அப்படின்னா ஹை மவுண்டன். இந்த ஒரு மகா உன்னதமான மலை என்ன குறிக்குது அப்படின்னா அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றி எசேக்கியேலுக்கு என்ன பண்றாருன்னா அங்க காண்பிக்க, குறிப்பாக அந்த ராஜ்யத்துல எதை பற்றின விஷயங்களை காண்பிக்க போறார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருந்தது. தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்குது அப்படின்னா எப்பவுமே நமக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பாகங்கள் நார்த் பேசணும் சவுத். நார்த் எப்பவுமே பரலோகம் அது குறிக்கக்கூடியது, சவுத் வந்து ரெண்டுமே பூமிக்குரிய ஒரு அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக அங்க பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு தரிசனம் முழுக்காக அங்க எசேக்கியேலுக்கு அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது முழுமையாக எதை பற்றின ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படின்னா, அதாவது பாவத்தில் இருந்த மனிதன் மீண்டுமாக ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு வருவதை இந்த ஒரு தரிசனம் அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த தரிசனத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த 48 அதிகாரங்களை வந்து 4 பாகங்களாக நம்ம பிரிக்கலாம். அந்த 4 பாகங்கள் நம்ம பார்க்கிறது என்னன்னா, 1 முதல் அதாவது மன்னிக்கணும், அதாவது 4 முதல் 24 அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் எதை பத்தி பேசுது அப்படின்னா, யூதய தேசத்தினுடைய தவறுகள், தவறுகளுக்கு உண்டான தண்டனை. சோ இந்த விஷயங்களை பத்தி 4 முதல் 24 அதிகாரங்கள் அங்க பேசுது. அதே சமயம் 25-32 அதிகாரங்கள் எதை பற்றி பேசுகிறதா இருக்கு அப்படின்னா, சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசத்தின் மேல் வரக்கூடிய தீர்ப்புகள் பத்தி பேசுது. அதே சமயம் 33-39 இது முன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி முந்தின சீருக்கு வரக்கூடிய விஷயங்களை பத்தி இந்த தரிசனங்கள் பேசுது. 40-48 ஜனம் மீண்டும் உண்மை தேவ வணக்கத்திற்கு வருவதை பற்றியும், கானான்ல வந்துட்டு லேண்ட் டிவிஷன் பண்றதை பத்தியும் இந்த பகுதிகள் அருமையாக என்ன பண்ணதுன்னா அங்க நம்ம பார்க்கணும். சோ இப்படி அநேக விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறதுனால நாம் சில பகுதிகளை மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துட்டு நம்ம தியானிக்க போறோம். அப்போ எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா, ஒரு 3 தரிசனங்கள் விசேஷமா நம்ம சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, அதாவது முதல் அதிகாரமே எடுத்துட்டா அருமையாக தேவனுடைய மகிமையை பற்றி அவர் என்ன பண்ணுவார், தரிசனம் பார்ப்பார். ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்துட்டு தேவனுடைய மகிமையை பத்தி அவர் பார்க்கிறார். அதே மாதிரி 8-11 அதிகாரங்கள் அங்க பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார், நியாயமான காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார் அப்படின்றத அந்த பகுதிகள் அங்க காண்பிக்குது. அதே சமயம் அந்த 40-48 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த முடிவின் தரிசனம் தான் இன்னைக்கு நம்முடைய ஆதாரமா நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அங்க நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இஸ்ரேல் ஜனம் உண்மை தேவ வணக்கத்திற்கு வருவதும் இது தேவனுடைய பார்வையில சரியானதும் நியாயமானதாகவும் இருக்கக்கூடியதை இந்த ஒரு தரிசனம் அங்க காண்பிக்கப்படுறது நம்ம பார்க்கணும். அதே சமயம் இந்த தரிசனம் அங்க காண்பிக்கப்பட்ட தேதியினுடைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அதாவது அந்த வசனம் பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் சொல்றார், மாதம் சொல்றார், வருஷம் சொல்றார். அப்போ ஒரு ஒரே ஒரு வசனத்துல நாள், மாதம், வருஷம் 3 அங்க சொல்லப்படுது அப்படின்னா அது விசேஷமான ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த தரிசனம் காண்பிக்கப்பட்ட அந்த காலம் பத்தி பேசுறப்போ, யோகாக்கிமனுடைய சிறையிருப்பிலிருந்து 19 வருஷங்கள், அதே சமயம் நகரம் இங்க கேப்டிவிட்டி ஆயிட்டு 14 வருஷங்கள். யோகாக்கிமனுடைய 19 வருஷத்துக்கு பின்னாடியும் இங்க நகரம் பிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி 14 வருஷங்களுக்கு பின்னாடியும் இந்த தரிசனம் என்ன பண்ணதுன்னா காண்பிக்கப்படுது. 19 வருஷங்களுக்கு பின்னாடியும் 14 வருஷங்களுக்கு பின்னாடியும் காண்பிக்கப்படுது. 19 + 14 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஒரு டேட் வரும், வருஷம் வரும். 19 + 14 33. ஏன் இந்த 33 ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசுவினுடைய மரணம். அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்துல ஜனங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒரு மீட்பு கிடைச்சது. சோ இப்ப இந்த ஆலயம் காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஜனங்களுக்கு ஒரு மீட்பை பத்தி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் தேவன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட், மந்த், இயர் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுத்துட்டு இருக்க. சோ இப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு அளவுகளும் இப்படி அநேக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அது என்ன பண்ணா அது விளக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இங்க சொல்றார் அந்த முதல் மாசம் சொல்றார். அப்ப முதல் மாசம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு மைண்டுக்கு என்னதான் வரும் அப்படின்னா எந்த மாசம் தான் வரும் முதல் மாசம் அப்படின்னா நீசான் வரும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பொதுவான வருஷங்கள் பத்தி பாத்துட்டு இருக்க பொதுவான வருஷங்கள் அவங்களுக்கு நம்ம பார்க்கிறப்போ ஏழாவது மாசம் திஸ்ரே. அப்ப இந்த திஸ்ரேன்றது வந்துட்டு ஏழாவது மாசமா இருக்குது அப்படின்றத ஏன் நம்ம சொல்றோம் இல்ல முதல் மாசம் அப்படின்னு சொன்னா ஆபீப் நம்ம சொல்லிட்டு நம்ம போலாமே ஏன் வந்துட்டு திஸ்ரே நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா ஆபீப் மாசத்திலையும் என்ன நடக்கும் திஸ்ரேலையும் என்ன நடக்கும் அதே சமயம் அங்க சொல்லப்பட்டிருக்கூடிய டே நம்ம பார்க்கணும்னா பத்தாம் தேதி. அப்போ இந்த ரெண்டு மாசத்திலயுமே என்ன இருக்குன்னா இந்த பத்தாம் தேதிக்கு ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. திஸ்ரீனுடைய ஏழாவது மாசத்தினுடைய பத்தாம் தேதியும் ஒரு விசேஷம் முதலாவது மாசத்தினுடைய பத்தாம் தேதியும் ஒரு விசேஷம். முதல் மாசத்தினுடைய பத்தாம் தேதி என்ன விசேஷம் இல்லைங்களா அந்த ஆட்டுக்குட்டி அங்க தெரிந்து கொள்ளப்படும் விஷயம். அதே சமயம் ஏழாவது மாசம் பத்தாம் தேதி என்ன விஷயம் ஏழாவது மாசம் பத்தாம் தேதி அப்படின்னா ஒரு விசேஷமான நாள் இல்லைங்களா அந்த பாவ நிவாரண நாள். அப்ப என்னன்னா இந்த ஜனங்கள் மீண்டுமாக அங்க வரக்கூடிய பகுதிகளை அங்க காண்பிப்பதனால சோ இந்த ஒரு காண்பிக்கப்பட்ட இந்த காட்சி வந்துட்டு அது முதல் மாசம் அப்படின்னா அது ஆபீப் அங்க நம்ம எடுத்துக்கிறது இல்ல மாறாக திஸ்ரீனுடைய வருஷத்தை எடுத்துட்டு மாசத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த பகுதிகளை நம்ம தியானிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இங்க சொல்லப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அதே சமயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இருக்குது. அதே சமயம் இது எது சம்பந்தப்பட்டதுனா ஏழாவது மாசம் சம்பந்தப்பட்டிருப்பதுனால அதாவது இது வந்து பாவ நிவாரண நாள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால முதலாவது மாசம் நம்ம இல்ல அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல போயிட்டு இந்த பத்தாம் தேதி முதல் மாசம் பத்தாம் தேதி பத்தி பேசினா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது அங்க பதினாலாம் தேதி பலியிட முடியாது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது ஏழாவது மாசம் பத்தாம் தேதி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒரு தரிசனம் அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ஒரு இரண்டாவது வசனம் நம்ம எடுத்துக்கலாம் நாற்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். சோ பாருங்க இப்போ எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா அதாவது மகா உயரமான ஒரு மலையின் மேல் என்ன பண்றார் நிறுத்துறார். அப்போ பொதுவாவே நம்ம தரிசனங்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ மலை அப்படின்னு சொல்லிட்டாவ அது எந்த மலை தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு ராஜ்யம் அது அடையாளம். ஆனா மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மலையா தான் இருக்கும் நம்மளுடைய மைண்டுக்கு வரும் அப்படின்னா ஒலிவை மலை தான் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கூடிய அந்த மலை அங்க என்ன சொல்றாருன்னா இசைக்கு காண்பிக்கப்பட்டிருக்கூடிய மலை பத்தி அவர் சொல்றப்போ அந்த ஆவிக்குள்ள எடுத்துட்டு போய் காண்பிக்கப்பட்ட மலை இப்படி சொல்றப்போ அந்த மலையினுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோபஸ். அந்த ஸ்கோபஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா காதேஸ் ஹாஸ்பிட்டல் டுடே காதேஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஒரு தரிசனம் எசேக்கியேலுக்கு அங்க என்ன பண்ணியாச்சுன்னா அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்கோபஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா லுக் அவுட் மவுண்டன் மலையில் இருந்து பார். அப்ப இந்த மலையில் இருந்து பார்க்கிறப்போ என்ன தெரியும்னா அந்த ஒரு நகரத்துக்கு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அந்த மலையிலிருந்து பாக்குறப்பவே அந்த நகரத்துக்கு ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்ப ஆவிக்குள்ளாக்கி அவர் எங்க எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஸ்கோபஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இந்த ஒரு தரிசனம் அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஸ்கோபஸ் வந்துட்டு யாருடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இது தீத்துராயன் அந்த ஒருக்கு இந்த ஒரு பேர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப ரீசெண்டா அது கூட அங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதே சமயம் இப்ப தீத்துராயன் 70 பின்னாடி இந்த ஒரு அங்க பேர் வச்சிருந்தாலும் இந்த ஒரு தரிசனம் குறிப்பாக இங்க காண்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த ஒரு மலையை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மலை வந்துட்டு நோப் அப்படின்ற ஒரு மலை தான் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு நோப்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னா நீங்க படிக்கலாம் ஐசாயா 10 அதிகாரம் 32 வசனம். அப்ப இந்த ஒரு நோபினுடைய ஒரு பகுதியில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆசிரியர்கள் கூட சில பிரச்சனைகள் அங்க சண்டைகள் வர்றப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்த்து அந்த ஒரு ஆசிரியர்களை அங்க தோக்கடிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு சிட்டி வந்துட்டு ஆசாரியர்கள் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு சிட்டியா இருந்துட்டு, இந்த ஒரு சிட்டி ஆசாரியர்கள் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னா வரும் காலங்களில் கூட ஆசாரியர்களை உடைய ஒரு நகரமாக இந்த ஒரு சிட்டி இருப்பதனால தேவன் இந்த என்ன பண்றாருன்னா இந்த தரிசனத்தை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க காண்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் மூன்றாவது வசனம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா 40வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, அவர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போறார். அப்படி கொண்டு போறப்போ அங்கே ஒரு புருஷர் இருக்கிறார். அந்த புருஷர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அவருடைய கையில வந்துட்டு சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசல்ல என்ன பண்றார், இப்ப நிக்கிறார். அவர் இன்னும் உள்ள போய் அளக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிக்கல, அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கார். அவருடைய உருவம் வந்துட்டு வெண்கலமாய் இருந்தது, சணக்கயிறு இருக்குது, கையில அளவு கோல் இருக்குது. அப்போ இந்த ஒரு மனுஷன் யாரு, இந்த ஒரு புருஷன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ இது யாரா இருக்கும், ஆலயத்தினுடைய வாசல் அங்க நிக்கிறார் அப்படின்னா இது யாரா இருக்கும், யாரா இருக்கும் கண்டிப்பா, அது யாரும் இல்ல, அது கர்த்தர் இயேசுதான் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் அங்க செய்ய முடியும். ஆனா இது கூட நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இன்னொரு கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நம்முடைய மூத்த சகோதரருக்கு என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க, பிரதர் ரசல் என்ன காரணம் அப்படின்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகையில் மனிதர்களை பயன்படுத்தி அவருடைய மேன்மையான சத்தியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கார், வெளிப்படுத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அப்படி விசேஷமா பயன்படுத்தக்கூடிய இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தூதன் பிரதர் ரசல் கூட இந்த ஒரு விஷயத்துல அங்கு இருக்கிறதாக நம்முடைய ஜனங்கள் அங்க சொல்றது நம்ம பார்க்க, மண்பான சகோதர சகோதரிகளே. இப்படி ரெண்டுமே இருக்கு, கர்த்தர் இயேசுவையும் அது அடையாளப்படுத்தும், அது மாத்திரம் இல்ல இது வந்துட்டு நம்முடைய மூத்த சகோதரரையும் அது குறிக்கும் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப கர்த்தர் கூட தன்னுடைய இரண்டாவது வருகையில வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க வசனம் படிக்கலாம், லூக்கா 12வது அதிகாரம் 37வது வசனம். பாருங்க, அவர் பந்தி இருக்க செய்து அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார். அப்ப ஜனங்களுக்கு தேவையான எல்லா மேன்மையான சத்தியங்களும் என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த கொடுக்கப்படுறது கூட யார் மூலியமா தான் கொடுக்கப்படும், இன்னைக்கு நம்முடைய லாஸ்ட் மெசஞ்சர் மூலியமா தான் அவ்வளவு மேன்மையான விஷயங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றார் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார் கேட்டார் இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு அவர் மூலியமா தான் அநேகமான சத்தியங்களை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்க எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு விஷயங்கள் தெரியும், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்துவ தம்முடைய தூதனை கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான ஒரு விசேஷம் இது, தொடர் கதையா என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க போயிட்டு இருக்கு. சோ அந்த விதத்துல இன்னைக்கு கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகையில வந்திருந்து தன்னுடைய மூத்த சகோதரர் நம்முடைய மூத்த சகோதரர் மூலியமாக என்ன பண்றாருன்னா அவருடைய அளவில்லா சத்தியங்களை நம்மளுக்கு தந்து வருகிறதை நம்ம பார்க்கிற மண்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, அந்த புருஷனுடைய கையில் என்ன இருக்குன்னா ஒரு அளவு கோல் இருக்குது, ஒரு மெசரிங் ரீட் வச்சிருக்கா. அந்த மெசரிங் ரீட் நம்ம பார்க்கிறப்போ அது என்ன அளவுகள் அங்க சொல்றாங்க அப்படின்னா 25 இன்சஸ், அதாவது 6 முழம் சொல்றாரு பிளஸ் ஒரு ஹேண்ட் பர்த் சொல்றாரு, 6 முழம் பிளஸ் ஒரு ஹேண்ட் பர்த் அங்க சொல்லக்கூடிய அந்த அளவுகள்ல என்ன ஒரு கியூபிட் என்ன ஒரு முழம் கிடைக்குது அப்படின்னா, அதாவது ஒரு முழம் அப்படின்றது வந்துட்டு 25 இன்சஸ், ஒரு முழம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 25 இன்சஸ் அங்க குறிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. அப்போ இந்த ஒரு அளவுகோலை எடுத்துட்டுதான் அந்த பார்ப்பதற்கு அந்த வெண்கலமாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் அவர் என்ன பண்றாருனா அளப்பதற்கு அங்க புறப்படுறார். அப்படி புறப்பட்டு அங்க போறப்ப அவர் என்ன பண்றாருனா, இப்பதான் நாம் கூட புறப்பட்டு போகணும், அந்த ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம கூட ஜஸ்ட் அதே அந்த புருஷன் கூட நம்ம போனோம்னா தான் நம்ம இதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்க மறுபடியும் உங்களுடைய மைண்டுக்கு நான் கொண்டு வரது என்னன்னா, இந்த பாடம் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுக வகுப்பாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதை நம்ம வச்சிருக்கோம். முழுமையான விஷயங்கள் இல்ல, இதை தேவன் ஏற்ற காலங்களில் நம்மளுக்கு இன்னும் வெளிப்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார், கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த நகரத்துக்குள்ள போலாம், அங்க தெற்கே கட்டி இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்குள்ள நம்ம போறதுக்கு என்ன என்ன வழி இருக்கு அப்படின்னா, சோ பாருங்க இப்போ அந்த ஒரு பிக்சர் கொஞ்சம் பாருங்க. சோ பாருங்க இதுதான் அங்க எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தெற்காக இருந்த அந்த நகரம். இப்ப இந்த நகரத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, சோ பாருங்க அருமையாக என்ன பண்றாங்க அப்படின்னா சில என்ட்ரன்ஸ் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சில என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனா இப்போ இந்த எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரிசனத்தில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசல் வழியா உள்ள போறார், கிழக்கு வாசல் வழியாக அவர் உள்ள போறார் அப்படின்னா பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஒரு விஷயங்கள் நீங்க பாக்குறப்ப பாருங்க, இது ஒவ்வொரு இடங்களையும் அங்க பேர் அங்க நோட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க சமயம் கிடைக்கிறப்ப இது கூட முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு எசேக்கியேல் கண்ட இந்த ஒரு ஆலயத்துல கிழக்கு பகுதியில் ஒரு வாசல் இருக்கும், அதே சமயம் வடக்கு புறத்தில் ஒரு வாசல் இருக்கும், தெற்கு புறத்தில் ஒரு வாசல் இருக்கும். எங்க மக்கள் எங்க மாத்திரம் அந்த வாசல் இருக்காது அப்படின்னா, மேற்கு புறத்தில் என்ன இல்ல வாசல் அங்க இல்ல. அப்போ இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அதாவது அருமையான ஒரு அடையாளங்கள் அங்க உள்ளடக்கி இருக்கு. அப்ப இது இந்த லோவர் பேமெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, இங்கிருந்து ஒருத்தர் உள்ள போயிட்டு ஏழு படிகள் ஏறி அவர் எங்க பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வரணும். இந்த ஏழு படிகள் ஏறி இங்க வந்துட்டார் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, சில அறைகள் இருந்துட்டு இருக்கும். இந்த இடம் தான், இந்த இடத்துக்குள்ள சில அறைகள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாயிட் கூடம் சொல்லலாம், ஒரு கேட் பில்டிங் இல்ல ஒரு வாயிட் கூடம் கூட அங்க சொல்லலாம். அப்போ இதனுடைய அளவுகள் அங்க என்ன பண்ணிடுறாருன்னா கொடுத்துடுறாங்க. அந்த வாயிட் கூடத்தினுடைய அளவு சொல்றப்போ லென்த் வந்துட்டு 100 ஃபீட்டும், விட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா 50 மூலம் அங்க அங்க சொல்றது நம்ம பார்க்க. அதே சமயம் இந்த என்ட்ரன்ஸ் உள்ள போனது அந்த வாயிற் கூடத்தில் எங்க இருப்பாங்க அப்படின்னா, காவலாளர்களுடைய கார்ட்ஸ்னுடைய அறைகள் அங்க இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த அறையினுடைய பின்பகுதியில், அறையினுடைய பின்பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா, பெரிய புது முக மண்டபம், எ லார்ஜ் போர்ச் இருக்கு. அப்போ இந்த விஷயம் இந்த இடத்தை நம்ம கடந்து ஜஸ்ட் நம்ம உள்ள போனோம் அப்படின்னம்னா, நெக்ஸ்ட் இன்னொரு இடம் இருந்துட்டு இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னா வெளிப்பிரகாரம். எப்படி நம்ம டேபர்நாக்கல்ல நம்ம பார்க்கிறோமோ அதே விதம் தான் இங்க கூட வெளிப்பிரகாரம் அங்க இருந்துட்டு இருக்கு. அப்ப வெளிப்பிரகாரம் அங்க நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ எட்டு படிகள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் பாருங்க, எட்டு படிகள் அங்க இங்கிருந்து உள்ள போயிட்டு இங்க கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இங்க ஒரு படிகள் ஏறி, எட்டு படிகள் ஏறிய கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா, இதை கடந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போறப்போ இன்னொரு படிகள் இருக்குது. எவ்வளவு படிகள் இருக்கு அப்படின்னா 10 படிகள் இருக்குது. அந்த 10 படிகள் நம்ம பார்க்கிறது எங்க போயிட்டோம் அப்படின்னா, அதாவது இன்னர் கோர்ட் நம்ம போயிட்டோம். இப்ப அவுட்டர் கோர்ட்ல இருந்து இது உள்ள போயிட்டு இங்க அந்த காவலாளர்களுடைய அறை இருக்கும், இங்கிருந்து நம்ம 7 படி, இங்க 8 படி, இதையெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த இன்னர் கோர்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்னா உள்ள நம்ம போயிடலாம். அப்ப இந்த உட்பிரகாரத்தினுடைய மத்தியில, இன்னர் கோர்ட்டினுடைய மத்தியில நீங்க பாருங்க, இங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், இதனுடைய நேர்கோட்டுகள், இதனுடைய நேர்கோட்டுகள்ல என்ன இருக்குன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடம் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நேர்கோட்டுல கூட என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பலிபீடம் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இந்த வெளிப்பிரகாரத்தினுடைய 4 மூலைகள் இருக்கும், 1, 2, 3, 4 மூலைகள் இருக்கும். இந்த 4 மூலைகள்ல என்ன இருக்குன்னா பாய்லிங் பிளேஸ் இருக்கு, அங்க சமையல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அங்க இருந்துட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு லோவர் பேமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா அறைகள் இருக்கு. இங்க ஒரு 5 அறை, இங்க ஒரு 5, 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 டோட்டலா எவ்வளவு வரும் கேட்டீங்கன்னா 30 அறைகள் அங்க இருந்துட்டு இருக்கும். அந்த லோவர் பேமெண்ட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா 30 அறைகள் அங்க இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த வடக்கு வாசலுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா டேபிள் போட்டிருக்காங்க. இந்த வடக்கு வாசலினுடைய முன்னாடி டேபிள்கள் போட்டு இந்த 4 முனைகளிலும் இருக்கக்கூடிய அடுப்புகள்ல சமைத்த இறைச்சியை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து அங்க பண்றாங்க. அது மாத்திரமில்ல, அந்த சாப்பிடுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த ரூம்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, இந்த 30 அறைகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கும்னா, கண்டிப்பா ஒரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்துல கண்டிப்பா சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது தேவ ராஜ்யத்தினுடைய அந்த உட்பிரகார வாசல்ல வந்துட்டு தங்களை தாங்களே இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்களில் பலியிட்டு உட்பிரவேசித்த சபை ஜனங்கள் மூலமாக இதனுடைய ஆசீர்வாதங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஷிக்கப்பட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது நாம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதே சமயம் இந்த இன்னர் கோர்ட் இருக்கு பாரு, இந்த இன்னர் கோர்ட் இருக்கும், இந்த இன்னர் கோர்ட்டினுடைய போகனுடைய நுழைவாயில வந்துட்டு காவலர்கள் இருப்பான். இன்னர் கோர்ட்டினுடைய உள்ள போறப்போ காவலாளர்கள் இருப்பான். அந்த காவலாளர்களை ஏன் தேவன் நிறுத்தி வச்சிருக்க அந்த இடத்துல? அதே சமயம் அந்த இன்னர் கோர்ட் நம்ம போயிட்டோம்னா அந்த இடத்துல யார் இருக்க மாட்டான், காவலாளர்களை அங்க நிறுத்தல. சோ பாருங்க, ஒவ்வொரு இடங்களையும் காவலாளர் நிறுத்திருக்கார், ஒரு இடத்துல நிறுத்தாம போயிருக்கார் அப்படின்னா சில காரணங்கள் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த காவலாளர்கள் வந்துட்டு இன்னர் கோர்ட்டுக்கு போகக்கூடிய இடங்கள்ல காட்ஸ் அங்க நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் யாராவது வெளியிருந்து என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா உள்ள போறதுக்கு அவங்க அலோ பண்ணுவாங்க. உள்ள போன ஜனங்கள் மீண்டும் வெளியே வருவதற்கு அவங்க என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா பர்மிட் பண்றது இல்லை. அதுக்காகத்தான் அங்க ஒரு காவலாளர்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க நிறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த சம்பவம் என்ன அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னா, அதாவது உள்ள போன ஜனங்கள் மீண்டும் வெளியே வரக்கூடாது அப்படின்னா, இந்த சம்பவங்கள் முழுவதுமாக யாரை பத்தி பேசக்கூடியதா இருக்குன்னா, அதாவது கிரேட் கம்பெனி பத்தி பேசக்கூடிய சம்பவம். அந்த கிரேட் கம்பெனி என்ன பண்ணா, தேவன் கூட உடன்படிக்கை செஞ்சிருக்காங்க. இந்த உடன்படிக்கை செய்த ஜனங்களை தங்களுடைய ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு துன்பங்களையும் பொறுமையோடு அங்க சகித்து கடந்து அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ள போகணும். அதுக்காகத்தான் இப்ப காட்ஸ் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரேட் கம்பெனியை அவர்கள் வெளியே என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா வெளியே விடுறதுக்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை. சோ அதனாலதான் இப்ப இந்த ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காவலாளர்களை நிறுத்தி வச்சிருக்கான். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இதை தாண்டி நம்ம போறப்போ டெம்பிள் இருக்கு இல்லைங்களா. எப்படி நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பகுதிகளை நம்ம பார்க்கிறப்போ பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசு ஸ்தலம் இருக்கிற மாதிரி, சோ இங்க கூட ஹோலி மோஸ்ட் ஹோலி இருந்துட்டு இருக்குது. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேஜை மாத்திரம் இருந்துட்டு இருக்கு, வேற எந்த விஷயங்களும் இல்ல. ஏன்னா டேபர்நாக்கல் நீங்க பாக்குறப்ப அநேக பொருட்கள் இருந்துட்டு இருக்கு, ஹோலியில் இருக்கும், மோஸ்ட் ஹோலியில் இருந்துட்டு இருக்கோம். சோ இதுல மரத்தால் செய்யப்பட்ட ஒரே ஒரு மேஜை மாத்திரம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் என்ன பண்றேன்னா, நான் ஓடிட்டு இருக்கேன், எனக்கே நல்லா தெரியும் நான் ஓடிட்டு இருக்கேன், ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கூடிய டைம் அவ்வளவுதான். சோ இது நம்ம என்ன பண்றோம்னா போலாம், தேவன் ஏற்ற காலங்களில் வாய்ப்பு தரப்ப இன்னும் இது பற்றின விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். சோ நம்ம இது ஏன் இங்க ஒரு மர மேஜை மாத்திரம் அங்க வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் பலி செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த பலி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயாச்சு. ஆனா இப்ப கர்த்தர் இயேசு வேறு விதமான பலிகளை என்ன பண்ணிட்டாருன்னா அறிமுகம் செஞ்சு வச்சுட்டார். இப்ப அந்த பலிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம மத்தியில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. சோ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மிருகங்களுடைய பலி, இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல வந்துட்டு நம்மை நாமே பலி செலுத்த கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களாக நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். சோ இது வந்துட்டு ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய பிக்சர் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஜனங்களும் தேவனுடைய சித்தம் உணர்ந்து தங்களை முழுமையாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க கூடியதை அது நினைவுபடுத்துவதற்காக ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேஜை மாத்திரம், மரத்தால் ஆன ஒரு மேஜை மாத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. வேற எந்த ஒரு விஷயங்களும் அங்க இருக்கிறது இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த 10 படிக்கட்டுகள் கடந்து உள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னம்னா, சோ என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இங்க வந்துட்டு அந்த காவலாளர்களுடைய அறைகள் இருக்குது, ஆனா வந்துட்டு காவலாளர்கள் அங்க இருக்கிறது இல்லை. முன்னாடி நம்ம பாக்குறோம் காவலாளர்களோட அறை இருக்குது, காவலாளர்களும் இருக்கிறாங்க. சோ இந்த இன்னர் கோர்ட்டை நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னம்னா காவலாளர்களுடைய அறை மாத்திரம் இருக்குது, காவலாளர்கள் இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த ஆலய பகுதிக்குள்ள சென்ற ஜனங்கள் யார் அப்படின்னா லிட்டில் பிளாக் இல்லைங்களா, அவருடைய சிறுமந்தை வகுப்பார் மீண்டுமாக அவர்கள் கஷ்டப்படுறப்பவோ இல்ல துன்பப்படுறப்பவோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் காட்ஸ் ஒரு அந்த காவலாளர்கள் அவங்களை கட்டாயப்படுத்தி நிக்க வைக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்கிறது இல்லை. அதனால அந்த ஒரு பகுதியில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, சோ எந்த ஒரு காவலாளர்களும் அங்க இருக்கிறது இல்லை அன்பான சகோதர சகோதரிகள். சோ நம்ம இங்க நம்ம பார்க்கறது இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்தெந்த திசைகள்ல வந்து கேட் இருக்கும் நம்ம சொன்னோம், வாயில் கூட வாயில் இருக்கும் சொன்னோம், கிழக்கு பகுதிகள் இருக்கும், வடக்கில் இருக்கும், தெற்கில் இருக்கும். ஆனா மேற்கு புறத்தில் என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை. ஆனா அதுல விசேஷமா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வெஸ்டர்ன் கேட் சொல்றாங்க இல்ல கே அப்படி நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரனுடைய ரீப்ரின்ஸ்ல இந்த ஒரு படம் போட்டிருக்கும், படத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் அங்க குறிக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களும் என்ன குறிக்குது அப்படின்றத என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா அருமையா சொல்லி வச்சிருப்பான். நீங்க சமயம் கிடைக்கிறப்போ நீங்க அந்த ஒரு ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் நான் சொல்றேன் நானே, நீங்க கண்டிப்பா நீங்க அதை பாக்குறதுக்கு அது உதவியாக அங்க இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த ஒரு கே இந்த வெஸ்டர்ன் கேட் என்ன குறிக்குது பாருங்க, பாருங்க இந்த ஒரு பிக்சர் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அங்க நம்ம ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த வெஸ்டர்ன் பில்டிங் பாருங்க, இந்த ஒரு வெஸ்டர்ன் பில்டிங் என்ன ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னா, சோ இது வந்துட்டு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், ரெஸ்டிங் பிளேஸ் மாத்திரம் இல்ல இது டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் சொல்றேன். யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்கள்ல இந்த பூமியில தேவ சித்தம் முழுமையாக நிறைவேற்றி அது கர்த்தர் இயேசுவினுடைய சரீர அங்கங்களாய் ஆன அந்த சபை ஜனங்களும் கர்த்தர் இயேசுவும் அமர்ந்து அங்க அது பேசக்கூடிய இடம் சொல்றாங்க. அதான் அந்த வெஸ்ட் பில்டிங் அங்க சொல்றாங்க. சோ இது வந்துட்டு அது அதிபதிக்கே உரியது, வேற யாருக்கும் என்ன பண்ண முடியாது, அங்க போக முடியாது. அப்போ இவர்கள் மாத்திரம் அங்க என்ன பண்றாங்கன்னா அது ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு இடமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு தரிசனத்துல அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கக்கூடிய பகுதிகளையும் அதே சமயம் இந்த பூமி மேல ராஜ்யம் ஸ்தாபிக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைமையும் இந்த ஒரு பிக்சர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அருமையாக நம்மளுக்கு அடையாளங்களாக காண்பிக்கப்பட்டவரத நம்ம பார்க்கணும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு விஷன் அங்க காண்பிக்கப்படுது, காண்பிக்கப்பட்ட ஐசேக்கியல் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இரண்டாம் வருகை பற்றி அவர் என்ன பண்றாருன்னா சில பகுதிகள் பேசுற, அங்க சில பகுதிகள் பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, அதாவது ஐசேக்கியல் 43 அதிகாரம் முதல் 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சோ பாருங்க ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம கொஞ்சம் தியானிச்சோம் அப்படின்னா, இஸ்ரேலின் தேவனுடைய மகிமை எங்கிருந்து வருது, இப்போ எந்த திசை, கீழ் திசையில் இருந்து வருகிறது வந்தது, அந்த கீழ் திசை கிழக்கு. அப்ப கிழக்கு சிம்பலைஸ் பண்ணது கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை. அப்ப அவருடைய வருகையில் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. அப்படின்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகையில வர்றப்போ அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தினுடைய இறைச்சல் போல இருக்கு. அந்த இறைச்சல் தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க இல்லைங்களா. இதெல்லாம் கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகையில வந்திருப்பது நிமித்தமாக அந்த மேன்மையான சத்தியங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு பெருவெள்ளத்தினுடைய இறைச்சல் போல அங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அங்க கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி அவர் அந்த பெருவெள்ள இறைச்சலை போல இருந்து அவருடைய மகிமையினால் இப்ப எது நிறையுது சொல்றார், பூமி நிறையுது. அவருடைய வருகை, அவருடைய சத்தியம், இது நிமித்தமாக பூமி மகிமையினால அங்க நிறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம், 7 வசனம். பாருங்க இங்க அருமையா சொல்லிடுறாரு, அந்த நான் இஸ்ரேல் புத்திரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைகள் அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றது நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை பற்றின விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம். அவர் வந்திருந்து இந்த பூமியில ஸ்தாபிக்க கூடிய ராஜ்யம் பற்றி சில பகுதிகள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வசனம் படிங்க. 44 அதிகாரம் முதல் வசனம் நம்ம வாசிக்கலாம். சோ பாருங்க, அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பெண்ணாச்சு பூட்டப்பட்டிருந்தது. கிழக்கு என்ன குறிக்குது அப்படின்னா அது ஒரு அருமையான ஒரு அடையாளம் என்னன்னா இது வந்துட்டு நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க உள்ள வர்றார். உள்ள வந்த கர்த்தர் இயேசு அங்க மீண்டும் அந்த கேட் அங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா என்ன இது அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ள வந்த கர்த்தர் இயேசு மீண்டும் அந்த டோர் அங்க லாக் பண்றாருன்னா இது கர்த்தர் இயேசு அந்த சபை நிறைவுற்ற பிற்பாடு மீண்டும் இந்த ஹை காலிங் என்ன பண்ண போறது இல்ல, ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது அங்க மகிமையினால நிறைகிறப்போ கண்டிப்பா க்ளோஸ் பண்ண வேண்டியது அவசியமாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு எர்த்லி கிங்டம்ல சோ இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது இந்த ஒரு பகுதிகளில் கூட யாரை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா அந்த மகிமையில் இருக்கக்கூடிய சபையினுடைய பங்கு பத்தி கூட பேசுறார். அது மாத்திரம் இல்ல அந்த ஃபெயிலியர் பிரீஸ்ட் இல்லீங்களா, அந்த ஃபெயிலான ஆசாரியர்கள் பத்தி கூட பேசிட்டு இருக்கார். யாருனா அன்ஃபெய்த்ஃபுல் அந்த ஒரு யார்னா கிரேட் கம்பெனி பத்தி கூட அங்க நம்ம பேசுறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த உண்மையான ஆசாரிய வகுப்பாரும் அதே சமயம் அந்த லேவி வகுப்பாரையும் அருமையாக அடையாளப்படுத்துறது எங்க இருக்கு அப்படின்னா அதாவது 44 அதிகாரத்துல வந்துட்டு 4-16 வசனங்கள் வரைக்கும் எடுத்துட்டோம்னா அந்த உண்மையுள்ள ஜனங்களுக்கும் உண்மை இல்லாத ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய நிலையை பத்தி அருமையாக அங்க பகுத்து காட்டுறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல சொல்லுவாரு இது வந்துட்டு அந்த உண்மையுள்ள ஜனங்கள் பத்தி சொல்றப்போ த ஃபெய்த்ஃபுல் சன்ஸ் ஆஃப் ஜாதோக் சொல்லுவார். அந்த சாதோக்கினுடைய புத்திரர்கள் அவங்க தான் அந்த உண்மையுள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு நன்கு தெரியும், அது 144,000 பேராக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படி அநேக பகுதிகள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு தரிசனத்துல காண்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இப்ப அநேக விஷயங்கள் அங்க காண்பிச்சுட்டே வந்துட்டு இருந்தாலும் இந்த பூமியில எந்த விதமான ராஜ்யங்கள் அவர் ஸ்தாபிக்க போறார் அப்படின்ற பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க நீங்க 43 அதிகாரம் படிச்சோம், 44 அதிகாரம் படிச்சுட்டோம். இப்படியே நம்ம தொடர்ச்சியாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா இன்னும் விசேஷமான ஒரு அதிகாரம் வரும், 47 அதிகாரம். அது மாத்திரம் இல்ல 48 அதிகாரம் வரும். இதெல்லாம் வந்துட்டு அருமையான ஒரு தேவனுடைய திட்டங்களை விளக்குவதற்காக அவர் என்ன பண்றாருன்னா அந்த அதிகாரங்கள் கூட ஒவ்வொரு அதிகாரங்களாக என்ன பண்றாரு கொடுத்துட்டு வந்திருக்காரு. எந்த சம்பவங்கள் எதுக்கு பின்னாடி, எந்த சம்பவங்கள் எதுக்கு பின்னாடி அருமையாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆர்டர்ல அங்க கொடுத்துட்டு வர்றத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய ஆரம்பங்களிலே சில வார்த்தைகள் நம்ம சொன்னோம். இது முழுமையாக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை உள்ளடக்கி இருக்குது. அப்படி தெய்வீக திட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில கால கணக்குகளை தேவன் என்ன பண்றாங்கன்னா உள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அப்படி கால கணக்குகளை உள்ள மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதாவது இந்த கால கணக்குகள் தேவன் ஏற்கனவே தன்னுடைய திட்டம் பண்ண விஷயம். இது எந்த காலத்துல கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரணும், அதே சமயம் சபை எப்ப நிறைவுறணும், அதே சமயம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் இந்த பூமியில எப்ப ஸ்தாபிக்கப்படும், தேவன் இதெல்லாம் ஏற்கனவே தன்னுடைய தீர்மானத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி மறைவாக வைக்கப்பட்டிருக்கூடிய கால கணக்குகள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய நேர் ஃபியூச்சர் நிறைவேறக்கூடிய விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சில பகுதிகளை கூட இந்த தரிசனத்தில் தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறைச்சு வச்சிருக்கார். தேவன் ஏற்ற காலங்களில் கண்டிப்பா இது ரிவீல் பண்ணுவார். சோ நமக்கு கூட அது கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு காலக்கணக்கினுடைய பகுதிகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதாவது இந்த எசேக்கியேல் கண்ட தேவாலயத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வந்துட்டு 100 நம்ம படிக்கிறோமோ 100 அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம்னாவே சோ இது அருமையாக ஒன்னு அடையாளப்படுத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த புருஷன் அங்க அளப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு அளவுகோல் ஒன்னு புறப்படுறார் இல்லைங்களா. வசனம் நம்ம வாசிக்கலாம், 40:3 வசனம் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சோ நமக்கு தெரியும் இந்த ஒரு மனுஷன் அவர் என்ன பண்றாருன்னா அந்த அளவுகோலை கையில வச்சுட்டு அளக்கிறதுக்கு புறப்படுறார். இப்ப அவர் கூட சேர்ந்து நம்மளுக்கு கூட என்ன பண்ணணும், அவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு அளவுகள் எடுத்துட்டாரோ, அளவுகள் எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரோ, அந்த அளவுகள் வந்துட்டு ஏற்கனவே தேவன் திட்டம் செய்த வருஷங்களுக்கு எந்த விதமாக இசைவாக இருந்துட்டு இருக்கு. சோ இதுகள் நம்ம என்ன பண்ணலாம்னா சில பகுதிகளை நம்ம பார்க்கணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம் நமக்கும் குறைவு, இருக்கக்கூடிய காலமும் குறைவு. சோ இங்க நம்ம எடுத்துக்கொண்ட பகுதிகளும் அங்க குறைவா இருப்பதுனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எங்கெங்கெல்லாம் இந்த 100 முழங்கள் இருக்குதோ, எங்கெல்லாம் 100 முழம் நம்ம படிக்கிறோமோ, அப்ப ஒரு முழம் அப்படின்னாவே எவ்வளவு இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு முழம் அப்படின்னா எவ்வளவு இன்ச்சஸ், 25. அப்ப 100 முழம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே 100 × 25 போட்டா என்ன ஒரு கணக்கு கொடுக்கணும், 2500. இந்த 2500 பத்தி நம்ம எதுக்கு சிறப்பம்சமா இருந்துட்டு இருக்கு, 2500 என்ன சிறப்பம்சம், ஜூபிலி சைக்கிள் இல்லைங்களா. அப்ப இந்த ரெஸ்டிடியூஷன் அவைலபிள் ஆஃப் மேன்கைண்ட் இல்லைங்களா, அந்த மனுக்குலத்திற்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ரெஸ்டிடியூஷன் பத்தி பேசக்கூடிய பகுதிகள் தான் அந்த 2500. இப்படி ஒவ்வொரு இடங்களிலையும் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா சில அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு தெரியும் இந்த ஆலயத்துல நீங்க பாருங்க எந்த திசைகள்ல இருந்து போயிட்டாலும் சரி, சோ பாருங்க உள்ள இந்த இதுல என்டர் ஆயிட்டு நேரம் இங்க இருக்குன்னா பலிபீடம் இருக்குது. சோ இங்கிருந்து வரப்பும் பலிபீடம் இருக்குது. இந்த ஹோலி மோஸ்ட் ஹோலி இங்கிருந்து வரப்பும் இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா அந்த ஆல்டர் இருக்கும். இந்த ஆல்டர் என்ன குறிக்குது அப்படின்னா அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ், கர்த்தர் இயேசுவினுடைய அந்த தியாக மரணம் இல்லைங்களா. அப்போ அந்த கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ் வந்துட்டு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மையமா இருக்குது. அப்படி மையமா இருக்கிறதுனால தான் இப்ப தேவன் இது என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த பகுதியினுடைய மையத்தில் அவர் என்ன பண்றாருன்னா வச்சுட்டார், இந்த ஆல்டர்ல மையத்தில் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல இந்த இன்னர் கோர்ட் இருக்குது பாருங்க, இந்த இன்னர் கோர்ட்னுடைய அளவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா 100 × 100 வந்துட்டு யாருடைய நம்பர் நம்ம சொல்றோம், அது கர்த்தர் இயேசுவினுடைய அவருக்கே உரித்தான ஒரு எண். அப்ப இந்த 100 × 100 இது கர்த்தர் இயேசுக்கு உரித்தான ஒரு எண் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்கோ இல்ல நீங்க வசனம் சமயம் கிடைக்கிறப்ப நீங்க வாசிக்கலாம். சோ இந்த ஒரு ஆலயத்தில் நம்ம பார்க்கிறப்போ அதாவது 100 × 100 நம்ம பார்க்கிறப்போ ஒரு புறத்தினுடைய சைடு வந்துட்டு 100 இருக்குன்னா இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இன் 25 நீங்க அதுல கூட 2500 வரும். அப்ப என்ன சொல்லுதுன்னா இந்த கர்த்தர் இயேசுவனுடைய அந்த விலைக்கிரயம் தான் விழுந்து போன மனிதர்களுக்கு மீண்டும் ஜீவன் தருவதற்கு ஒரு சென்டரா இருக்கு, ஆதாரமாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதனாலதான் சொல்றாரு எந்த இடங்களை நம்ம எடுத்துட்டாலும் 100 வந்துட்டு கர்த்தர் இயேசு, இந்த 100 × 25 நீங்க போட்டீங்கன்னா அந்த ரெஸ்டிடியூஷன் குறிக்குது. இது வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய ரான்சம் மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இப்பேற்பட்டதான ஒரு பகுதிகள் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல இப்போ நீங்க டேபர்நாக்கல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருபாசனம் இருக்கும், கிருபாசனத்தின் மேல என்ன இருக்கும், ரெண்டு கேருபீன்கள் இருக்கும். ஆனா இந்த எசேக்கியேலுடைய தேவாலயத்தில் அதை பத்தி என்ன பண்றது இல்ல, காண்பிக்கிறது இல்ல, எந்த ஒரு கேருபினுடைய விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறது இல்ல. இது என்ன காரணம் அப்படின்னு நம்முடைய சகோதரர் அங்க சொல்றாரு அப்படின்னா சபை நிறைவுற்ற பிற்பாடு அங்க எப்படி வந்துட்டு அந்த கிருபாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேருபீன்கள் பறப்பதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும், தயாராக இருந்துட்டு இருக்கும். இப்ப சபை நிறைவுற்றுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிரும், பறந்து போயிரு அப்படின்னா இது ஜனங்களை பிளஸ் பண்றதுக்காக இது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அது பறந்து போயிடுச்சு. ஏன்னா இது சபை நிறைவுற்ற பிற்பாடு இங்க பூமி மேல அதாவது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பத்தி பேசுவதனால இந்த ஒரு கேரூப்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அது அங்க பறந்து போயிடுச்சு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அர்த்தம் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் என்னன்னா இப்ப தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்ல ஒரு 6000 வருஷ காலங்கள்ல அவர் என்ன பண்றாரு, தீமையினுடைய அனுமதி கொடுத்துட்டார். அதே சமயம் இந்த 6000 வருஷத்தினுடைய தீமையினுடைய அனுமதியை அவர் ஒரு 1000 வருஷ காலங்கள் என்ன பண்றாருன்னா நீக்கிறார். அப்ப இந்த 6000 வருஷம் பத்தி படிக்கணும், 1000 வருஷம் பத்தி படிக்கணும், அந்த 6000 வருஷமும் 1000 வருஷமும் எசேக்கியேலுடைய தேவாலயத்தில் இதை பத்தி பேசுதா அப்படின்னா கண்டிப்பா இதுல கூட நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த 6000 இயர். அதே சமயம் அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இன்னும் சொல்ல போயிட்டா கர்த்தர் இயேசுவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சி, சோ இது எல்லாமே வந்துட்டு எசேக்கியேலுடைய தேவாலயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். எப்படி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லோவர் பேமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, பாயிலிங் பேசணும் இல்லைங்களா, சமையல் பண்ணக்கூடிய ஒரு இடம் நம்ம சொன்னோம். அப்ப இந்த சமையல் பண்ணக்கூடிய இடம் நம்ம பார்க்கிறப்போ அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வசனம் எடுத்துக்கலாம், அதாவது எசேக்கியேல் 46 அதிகாரம் 22-24 வசனங்கள் முடிக்க. சோ பாருங்க, இப்போ அளவுகள் வேற கொடுத்துட்டார், அந்த நான்கு முனைகளிலும் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அளவுகள் சொல்லிட்டார். என்ன மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா 40x30. அப்ப இந்த 40x30 அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க கொடுத்தாச்சு எதுனா இந்த நான்கு அறைகள் சமையல் பண்ணக்கூடிய நான்கு அறையினுடைய அளவுகள் மாத்திரம் அவர் என்ன பண்ணிருக்கார், கொடுத்திருக்காரு 40x30 அப்படின்ற ஒரு அளவுகள் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எடுத்துக்கலாம், 40 லெந்த் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த 40x25 போட்டீங்கன்னா ஒரு கிராண்ட் டோட்டல் ஒன்று கிடைக்கும். 40x25 நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும், ஆன்சர் வரும் 1000 இல்லைங்களா, 1000 அங்க கிடைக்கும். அப்போ 1000 வருஷத்தினுடைய காலங்கள்ல ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சகோதரர் ஒரு அருமையான வசனம் முன்னாடி கொடுத்தார், அந்த கொடுமையான பதார்த்தங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, மேலான சத்தியங்கள் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படின்னா 1000 வருஷத்துல அந்த 40x30 அந்த ரூம்ல அளவுகள் இருக்கு, அந்த 1000 வருஷத்தினுடைய காலங்கள்ல மேன்மையான சத்தியங்கள் அங்க சாப்பிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த அறையினுடைய அகலம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா என்ன சொல்றாருன்னா 30 சொல்றார். அப்ப 30 கியூபிட் சொல்றார். அப்ப 30 கியூபிட் அப்படின்னா ஏற்கனவே 4 ரூம் அங்க இருந்துட்டு இருக்குது, ஒவ்வொரு ரூம்லயும் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா 2 வித் இருக்கு, ரெண்டு அகலங்கள் அங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ 4 ரூம் 1, 2, 2 வித் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ஆயிரும்னா 8 அளவுகள் கிடைச்சிடும். அப்போ 8x நீங்க எவ்வளவு போடணும் அப்படின்னா 30 போடணும், 8x30 அதுதான் அதனுடைய வித்து. 4 ரூம் 2, 2 அளவுகள் அப்படின்னா 8x30 நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும், 240. அப்ப இந்த 240x ஏற்கனவே அந்த ஒரு மனுஷன் எடுத்துட்டு புறப்பட்டிருக்கூடிய அந்த அளவுகோலினுடைய அளவின்படி நம்ம பார்த்தோம்னா 25 inches இருக்கு. அப்ப 240x25 நீங்க போட்டீங்கன்னா இது ஒண்ணு குறிக்கும் என்ன வந்துருது, அருமையாக 6000 வருஷங்களை அங்க உள்ளடக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இப்ப அவங்க சமையல் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணிட்டார்னா 40x30 அப்படின்னு என்ன பண்ணிட்டார், அளவுகள் கொடுத்துட்டார். அதே சமயம் இந்த 3 புறங்கள் இருக்கக்கூடிய பாருங்க 1, 2 இந்த மாதிரி 30 ரூம் அங்க இருக்கும் பாருங்க, இங்க 1 ஸ்டார்ட் பண்ணி இங்க 10 இங்க 30க்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 30 அறைகள் இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த 30 அறைகளினுடைய அளவுகள் எங்க கொடுத்திருக்கிறாரா, 30 அறைகளினுடைய அளவுகள் பாருங்க, 4 அறைக்கு அளவுகள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா 30 அறைக்கு என்ன பண்ணிருப்பார் அவர் கண்டிப்பா, அளவுகள் அளவுகள் என்ன பண்ணலன்னா கொடுக்கல, 4 அறைகளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அளவுகளை கொடுத்துட்டு 30 அறைகளுக்கு இருக்கக்கூடிய அளவுகளை இவர் என்ன பண்ணலனா கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஜனங்கள் அதாவது இந்த ஒரு லோவர் பேமெண்ட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு ஃபீஸ்ட் அங்க இருந்துட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அது வசனம் உங்களுக்கு தெரியும், தெளிந்த பலமையான திராட்சை ரசம் நிறைந்த விருந்தா இருக்கும். இங்க சமையல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த 30 அறைகள் அவங்க பரிமாறி சாப்பிடுறாங்க. அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ அதாவது இண்டிகேட் தட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சால்வேஷன் இன் த கிங்டம் வில் பி அன்லிமிட்டட்.
என்னன்னா இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பத்தி நம்ம பார்க்கிறப்போ அந்த மீட்பை பெறுவதற்கு ஒரு லிமிடேஷன் இல்ல, ஒரு அன்லிமிட்டட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் அங்க கொடுக்கறதுனால இப்ப இந்த அறையினுடைய அளவுகளை அவர் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா சொல்றது இல்ல. அது மாத்திரம் இல்ல, ஏன் வந்துட்டு விசேஷமா இங்க 30 அறைகள் மாத்திரம் கொடுத்திருக்கிறாங்க, இங்க 1, 2, 3, இங்க 10, இங்க இந்த 30, ஏன் 30 அறைகள் மாத்திரம் அங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது நம்முடைய மூத்த நம்முடைய அருமை சகோதரர் ஒருத்தருடைய சப்ஜெக்ட் நம்ம கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு எப்படி நம்ம மத்தியில 53 கிளாசஸ் வந்துட்டு எவ்வளவு பிரபலமா இருக்குதோ அதே மாதிரி கிங்டம்ல வந்துட்டு ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு தேவையான ஒரு மெசேஜ் வேணும் அப்படின்னா அது 30 சப்ஜெக்ட்ஸ்ல என்ன பண்ணிடுவார்னா தேவன் கொடுத்துருவார். அதனால தான் இந்த ஒரு ரூம்ல வந்துட்டு எவ்வளவு 30 ரூம்கள் இருந்துட்டு இருக்குது, அப்ப இந்த ரூம்னுடைய அளவுகள் இல்லைன்னா இது வந்துட்டு ஒரு அன்லிமிட்டட் ட்ரூத் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா தேவன் அவங்களுக்கு அங்க தர்றதை நம்ம பார்க்கிற மண்பான சகோதர சகோதரிகள். இப்படி அநேக பகுதிகள் அங்க உள்ளடக்கி இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா, அதாவது இந்த ஒரு டெம்பிளுடைய கேட்வே இருக்கு, இந்த டெம்பிளுடைய கேட்வே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது கூட என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதனுடைய லென்த் சொல்றப்ப என்ன பண்ணுவார்னா மீண்டும் 100 மூலம் சொல்லுவார். அப்ப அந்த 100 மூலம் நம்மளுக்கு தெரியும், எப்போ இந்த கேட்டை பத்தி நம்ம படிக்கிறோம்னாலும் சரி 100 பத்தி படிக்கிறோம்னாலும் சரி அது எதைத்தான் குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னா அது 2500 வருஷங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கிற மண்பான சகோதர சகோதரிகளை. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பகுதிகள் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா, எங்க கால கணக்குகளுக்கு தேவன் வசனம் வச்சிருக்கிறார், இந்த வசனத்துக்குள்ள என்ன காலக்கணக்குகள் மறைஞ்சிருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு கேட்வே தாண்டி போறப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க போலாம்னா, நீங்க வசனம் படிங்க, 40 அதிகாரம் வசனம் 14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் சிஸ்டர், 14th வெர்ஸ். சோ பாருங்க, இப்ப தூண் ஆதாரங்களை 60 மூலமாக அளந்தார். ஆனா அங்க ஏதாவது எவ்வளவு தூண்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா, தூணாதாரங்களே அளக்கிறார், அது 60 மூலம் பத்தி பேசுறார். ஆனா எவ்வளவு தூண்கள் இருக்குன்றது என்ன பண்ணல சொல்லல அப்படின்னா, இது ஏன் சொல்லப்படல அப்படின்னா, அதாவது இன்னைக்கு மாடர்ன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த டெட்சியினுடைய ஸ்க்ரோல்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு தூண்கள் அங்க இருந்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் ஏற்ற காலங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த டெட்சியில கிடைச்ச அந்த ஸ்க்ரோல் இருந்து நம்ம பார்க்கிறப்போ எவ்வளவு தூண்கள் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 4 தூண்கள் அங்க இருந்திருக்கும் சொல்றாங்க. எப்பவுமே ஒரு பில்டிங் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தூண்கள் நம்ம போடுறோம், உலகம் அப்படின்னு சொல்றோம்னா அது கூட 4 தூண்கள் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ எவ்வளவு பில்லர்ஸ் அங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 4 பில்லர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 4 ஒரு பில்லர்னுடைய என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அளவுகள் சொல்றப்போ 60 மூலமாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ 60 மூலங்கள் இருக்கக்கூடிய இந்த தூண், 4 தூண்களுடைய மொத்த அளவுகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா எவ்வளவு வரும் அப்படின்னம்னா, பாருங்க 60 × 4 நீங்க போட்டீங்கன்னா அது 240 கியூபிட் என்ன பண்ணும், 60 × 4 நீங்க போட்டீங்கன்னா 240 கியூபிட் அங்க நீங்க கொடுத்துரும். அந்த 240 × நீங்க எந்த அளவுகள் வந்துட்டாலும் சரி, எந்த ஒரு கிராண்ட் டோட்டல் வந்துட்டாலும் சரி, அது அங்க புருஷன் கையில எடுத்த அளவுகோலின் படி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அளக்கிறப்போ 240 × நீங்க 25 நீங்க போட்டுட்டீங்கன்னா அது கண்டிப்பா 6000 இயர் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அங்க அருமையாக அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிற மண்பான சகோதர சகோதரிகளை. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு இன்னொரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வாசல் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த வாசலுக்கு அளவுகள் என்ன பண்றாங்கன்னா கொடுத்துருக்கோம். நீங்க வசனம் படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன், வசனம் நோட் பண்ணிக்கோங்க. 40 அதிகாரம் 13-15 வசனங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியில வாசலுடைய அளவுகளை என்ன பண்ணிடுறாருன்னா கொடுத்துறோம். அந்த வாசலுடைய அளவுகள் சொல்றப்போ 50 மூலம் நீளம், 25 மூலம் அகலம். 50 × 25, அப்ப இந்த 50 × 25 அப்படின்னா, சோ இது கூட தேவன் அவருடைய மேன்மையான விஷயங்களை மறைச்சு வைப்பதற்காகத்தான் அந்த அளவுகளை பர்டிகுலரா அந்த அளவுகளை என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுத்திருக்காரு. வாசலுடைய அளவுகள் 50 × 25 அப்படின்னா 50 எப்பவுமே என்ன குறிக்கும் அப்படின்னா விடுதலையை குறிக்கக்கூடியதாக இருக்கு.
50 எப்பவுமே ஒரு விடுதலை, நம்மளுக்கு தெரியும் யூபிலி எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 50 ஒரு விடுதலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, 25 எடுத்துட்டோம்னா இது 5 மடங்கு. 25 அப்படின்னா 5 மடங்கு. அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த விடுதலை நீங்க என்ன பண்ணா 5 மடங்காக 5×5 கூட எடுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, 5+5 கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். 5+5 என்ன வந்துரும்னா 10 வந்துடும். அப்ப 10 என்ன குறிக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியாய பிரமாணத்தின் படி முழுமையாக நடந்தது நிமித்தமாக, தன்னுடைய ஜீவன் அது நிமித்தமாக கொடுத்தது நிமித்தமாக, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தேவன் வச்சிருக்கக்கூடிய மீட்பு இல்ல விடுதலை என்னாச்சுன்னா அது கிடைக்குது அப்படின்றத ஒரு சிம்பலைஸ் பண்றதுக்கு அருமையாக இந்த வாசலுடைய அளவுகள் என்ன சொல்லிறார் அப்படின்னா, 50×25 அப்படின்றது என்ன பண்றாருன்னா அங்க அளவுகள் கொடுக்கப்பட்டு வர்றதை நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளை. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு வாசல் நடையினுடைய விஷயங்கள் பத்தி படிக்கலாம். இந்த வசனம் நீங்க வாசிக்கலாம், 40:11. சிஸ்டர், 11 மாத்திரம், 40:11 மாத்திரம். சோ பாருங்க, இந்த வாசலுடைய நடை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அதாவது அகலம் எவ்வளவுனா 10 சொல்ற. அது மாத்திரம் இல்ல, வாசலினுடைய நீளம் சொல்றப்போ 13×10 இதுதான் அந்த வாசலினுடைய நடை. அப்ப 13×10 அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள கூட என்ன வச்சிருப்பார் தேவன், எங்க ஒரு நம்பர் சொல்றாரு, எங்க ஒரு வருஷம் பத்தி பேசுறாரு, அதில் எல்லாமே தேவன் ஆழமான விஷயங்களை என்ன பண்றாருன்னா உள்ளடக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 13×10 அப்படின்னா இது என்ன அருமையாக அடையாளப்படுத்துது அப்படின்னா, அதாவது எப்பவுமே 10 வந்துட்டு அந்த 10 கட்டளைகளை என்ன பண்ணுதுன்னா அங்க குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 10 கட்டளைகளை கர்த்தர் இயேசு அங்க பின்பற்றி நடந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த 13 வந்துட்டு நம்ம பார்க்கிறப்போ அந்த 13 மூலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, அதாவது 13 வந்துட்டு எப்படி நம்ம இந்த பாடத்தை கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா, 13 வந்துட்டு 8×5 டோட்டல் எவ்வளவு வந்துடும், 13. ஏன் நீங்க 7×6 நீங்க பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லலாம். ஆனா என்னன்னா 8 அங்க என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 5 அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பிரிச்சிருக்கார். இந்த 13 மூணு நீளம் அப்படின்றதுக்கு அங்க 13 5+8 அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காரு. அப்ப ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பகுதியில இந்த 13 அப்படின்ற விஷயத்துல தேவனுடைய ரட்சிப்பினுடைய திட்டம் மறைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஜஸ்ட் ஒரு 13, இந்த 13 தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் உள்ளடக்கி வச்சிருக்கிறதாக இந்த சகோதரர் சொல்றார். எந்த விதத்துல ரட்சிப்பினுடைய திட்டம் இந்த 13 மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், எபேசியர் 2:5-7 வரைக்கும். சோ பாருங்க, இந்த ஒரு பகுதிகள் நம்ம பார்க்கிறப்ப 2 நம்ம படிச்சாச்சு. அப்ப இந்த 2 எதெல்லாம் பத்தி பேசுறாரு அப்படின்னா, குறிப்பாக 8 பத்தி பேசுவார். 2 இந்த 2 8 பகுதிகள் பத்தி பேசுவார். என்னென்ன விஷயங்கள் பத்தி பேசுவார் அப்படின்னா, தேவன் பத்தி பேசுவார், கர்த்தர் இயேசு பத்தி பேசுவார், இவர்களுடைய வல்லமை பத்தி பேசுவார், அது மாத்திரம் இல்ல உலகம் பத்தி பேசுவார், அது மாத்திரம் இல்ல கிருபை, அது மாத்திரம் இல்ல பலவீனம், பரிபூரணம், ஜெயம். மறுபடியும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவி, உலகம், கிருபை, பலவீனம், பரிபூரணம், ஜெயம். இதுதான் அந்த 8 என்ன பண்ணுன்னு உள்ளடக்கி இருக்கும். இதுல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, 5 வரக்கூடிய அந்த கிருபை, ஏன்னா நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தேவனுடைய கரங்கள்ல இருந்து கிருபையாக என்ன பண்ணிட்டு இருக்கும், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த 5 சிம்பலைஸ் பண்ணது அது அவருடைய கிருபை. அது மாத்திரமில்ல, 8 வரக்கூடிய 8 என்ன நம்ம படிச்சோம், ஜெயம். அப்ப இந்த 5 + 8 = 13 அப்படின்றது என்ன அருமையாக அடையாளப்படுத்துது அப்படின்னா, அதாவது அவருடைய கிருபையில் ஜெயம் கொள்ளக்கூடிய விஷயத்தை இங்க அருமையாக என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படி ஒவ்வொரு அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டுட்டு நமக்குண்டான விஷயங்கள் அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் ஏற்ற காலங்கள் அங்க ரிவீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த உள்ள நீங்க போட்டீங்கன்னா ஒரு 6 அறைகள் கூட இருக்கும், உள்ள என்றாகிறப்பவே 6 அறைகள் கூட அங்க இருந்துட்டு இருக்கும். அந்த 6 அறைகளுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னா, அங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல 6 பட்டணங்கள் என்ன பண்ணாங்க இருந்துச்சு, என்ன பட்டணம் அது, 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்கள் ஞாபகம் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்களை கூட தேவன் மைண்ட்ல வச்சுதான் இந்த ஒரு பிக்சர்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க காண்பிச்சதை நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது டெம்பிள் பில்டிங் நம்ம போயிடலாம். டெம்பிள் பில்டிங் அப்படின்னா அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பாருங்க இந்த ஒரு பகுதி மோஸ்ட் ஹோலி, ஹோலி. இந்த ஹோலியினுடைய அளவு நம்ம பார்த்தோம்னா 40 × 20. அதே சமயம் மோசோலியினுடைய அளவுகள் நம்ம பார்க்கிறப்போ 20 × 20. 40 × 20 ஹோலி, மோஸ்ட் ஹோலி 20 × 20. அப்படின்னா இந்த ஹோலியினுடைய 2 மடங்கு இங்க 40 என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ஹோலியில் அங்க காண்பிக்கிறத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இதனுடைய பகுதிகள் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னா அருமையா சொல்லலாம், இந்த 40 × 20 20 × 20 அப்படின்னா இது அருமையாக அடையாளப்படுத்துது. நீங்க மீண்டும் தெரிஞ்சுக்கணும் தெரியும் நம்மளுக்கு, அந்த 40 × நீங்க அவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அளவுகோலின் படி அளக்கிறப்ப 25 அங்க இன்ச்சஸ் அளந்தோம் அப்படின்னம்னா அது கண்டிப்பா 1000 இயர் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அது அருமையாக அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு டெம்பிள் என்ன இருக்குன்னா ஆல்டர் பத்தி பேசுற, அந்த ஆல்டர்னுடைய விஷயங்கள் கொஞ்சம் பேசுறப்போ அந்த ஆல்டர்னுடைய பிக்சர் மாத்திரம் ஓகே. சோ பாருங்க இதுதான் அந்த ஆல்டர். இந்த ஆல்டர் பத்தி எங்க பேசுறாரு அப்படின்னா எசேக்கியேல் 43 அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து 17 வசனங்கள் வரைக்கும் என்ன பண்றாருன்னா அங்க காண்பிக்கிறார். பாருங்க இங்க நம்மளுக்கு காண்பிக்கிறார் எப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஆல்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, சோ பாருங்க இது வந்துட்டு பேஸ்மெண்ட், அதே சமயம் லோவர் செட்டில் இது, இது கிரேட்டர் செட்டில். அது மாத்திரம் இல்ல, இது வந்துட்டு அந்த ஆல்டர் சரிங்களா, இந்த ஆல்டர். இப்ப என்னன்னா இந்த பாட்டம் ஒரு அளவு அங்க கொடுத்திருப்பார், இந்த லோவர் கொண்டு கொடுத்திருப்பார், கிரேட்டர் கொண்டு கொடுத்திருப்பார். இந்த அளவுகளை எல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா பார்க்கறது இல்ல. ஏன் நம்ம பார்க்கறது இல்லைன்னா, நமக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதனுடைய அளவுகளை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எடுக்க போறோம். ஆனா தேவன் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து சொல்றோம், வாய்ப்பு கொடுக்கிறப்ப கண்டிப்பா இதனுடைய ஆழமான விஷயங்களை வரும் காலங்கள் நம்ம என்ன பண்ணனா அறிந்து கொள்வதற்கு தேவன் அங்க கிருபை செய்வார். சோ இப்போ இந்த பாட்டம், லோவர், இந்த கிரேட்டர் இருக்கப்போ இந்த ஆல்டர் இருக்கு. இந்த ஆல்டர்னுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ நீங்க வசனம் படிக்கலாம், 43 அதிகாரம் வசனம் 16 17 ரெண்டு வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். சோ பாருங்க இந்த ஒரு பலிபீடத்தினுடைய அளவுகள் பத்தி சொல்றப்போ என்ன மூலம் கொடுத்துறாருங்க, 12 12 அப்படின்னா பாருங்க பிக்சர் மீண்டும். சோ பாருங்க இந்த ஒரு 12 இதுதான் அந்த ஒரு 12 × 12 இதுதான் அந்த ஆல்டர்னுடைய மேல் இருக்கக்கூடியது. இது நீங்க இப்படி பாக்குறப்போ சைடு வியூ, நீங்க பாக்குறப்போ இந்த சைடு இந்த ஒரு புறத்திலிருந்து நம்ம பார்க்கறப்போ எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டெப்பிங் பிரமிடு மாதிரி இருக்கும், படிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பிரமிடுடைய ஸ்டேப்ல ஷேப்ல ஆயிட்டு இருக்கும்னா இந்த ஒரு ஆல்டர் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இதனுடைய கொடுக்கப்பட்டிருக்கூடிய அளவுகள், கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு அளவுகள்லையும் தேவன் என்ன சத்தியம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது நான் டைரக்டா போயிடுறேன் அந்த 12 × 12 அதை அளந்தா என்ன ஒரு அளவுகள் கிடைக்கும் நம்மளுக்கு, 144. அப்ப 144 கூட இன்டு 144
நூறு பிளஸ் நாற்பது பிளஸ் நான்கு, நூறு பிளஸ் நாற்பது பிளஸ் நாலு. அப்ப இந்த மூன்று விதத்தில் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க பிரிச்சிருக்காங்க. இப்படி பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவுகள் என்ன விஷயத்தை அங்க அடையாளப்படுத்துறதாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம போய்க்கலாம். இப்ப நூற்றி நாற்பத்தி நாலுனா மூணு அளவுகள் அங்க இருக்கு, ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர், நூற்றி நாற்பத்தி நாலு. இப்ப இந்த ஹண்ட்ரட் மாத்திரை எடுத்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் படி அளந்தோம் அப்படின்னா, அந்த நூறு இன்ட்டு இருபத்தி ஐந்து நீங்க போட்டீங்கன்னா 2500 வரும். இது ஏற்கனவே அதனுடைய விஷயங்கள் நம்ம படிச்சோம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த ஒரு அளவு இருக்கு, நாற்பது சொல்லியிருக்கிறார். அந்த நாற்பது இன்ட்டு இருபத்தைந்து நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 1000. அது மாத்திரம் இல்ல, நாலு. அந்த போர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் இன்ட்டு போட்டீங்கன்னா அது என்ன வரும்? ஹண்ட்ரட். அப்படி ஹண்ட்ரட் ஏன் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனுக்குளமும் உயிர்த்தெழுந்து வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மீட்பு, அவங்களுடைய அவங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவன் தரக்கூடிய வருஷங்கள் கூட எவ்வளவு நம்ம பார்த்திருக்கோம். நூறு வருஷங்கள் அங்க கொடுக்கிறார் இல்லீங்களா? ஐசாயா 65:20 நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நூறு வருஷங்கள் அவர் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அப்படி நூறு வருஷங்கள் எடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துட்டு அந்த நூத்தி நாற்பத்தி நாலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, நூறு தனியா எடுத்துட்டோம், நாற்பது தனியா எடுத்துட்டோம், நான்கு தனியா எடுக்கிறப்போ, அதாவது 2500 வருஷங்கள், அது மாத்திரம் இல்ல 1000 வருஷங்கள், நூறு வருஷங்களை அது என்ன பண்ணுதுன்னா அருமையாக உள்ளடக்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லா விதத்திலையும் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அங்க வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அங்க அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத இந்த எசேக்கியேலுடைய தரிசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்துக்கோம். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வேற எந்த ஒரு பொருளும் இல்ல, ஒரு wooden table மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தரிசனத்தினுடைய ஆலயத்தில் நம்ம பார்க்கிறப்போ wooden table மாத்திரம் அங்க என்ன பண்றாங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த wooden table-னுடைய விஷயங்களுக்கு வசனம் நீங்க வாசிச்சா 41 அதிகாரம் 22 வசனம், போதுங்க. அப்போ இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உடைய உயரம் மூன்று மூலம், அதே சமயம் நீளம் இரண்டு மூலம், மூணு ரெண்டு. சோ இந்த மூணு ரெண்டு அளவுகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இதனுடைய ஒட்டுமொத்த கியூபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதனுடைய இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம். அப்போ மூணு மூலம் ரெண்டு மூலம் இருக்குதுன்னா இதனுடைய டோட்டல் கியூபிட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா தெரியும் நமக்கு, அந்த நான்கு நான்கு பக்கங்கள் இருக்கும். அந்த நான்கு பக்கங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பக்கம் மூணு, இன்னொரு பக்கம் மூணு, இன்னொரு சைடு வந்துட்டு ரெண்டு, இன்னொரு சைடு வந்துட்டு ரெண்டு, டோட்டல் 3+3+2+2 நீங்க போட்டீங்கன்னா டோட்டல் எவ்வளவு வரும்? 10. அப்ப அந்த 10 கியூபிட் அங்க என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த ஒரு டேபிள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு பகுதிகள், அதாவது இந்த நான்கு புறத்திலும் இருக்கக்கூடிய அளவுகள் நம்ம எடுத்து நம்ம பார்க்கிறப்போ அங்க 40 கியூபிட்ஸ் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அப்படின்னா, இந்த 40 கியூபிட்ஸ் இன்ட்டு நீங்க 25 நீங்க போட்டுட்டீங்கன்னா அது 1000 என்ன பண்ணுனா அது அருமையா அடையாளப்படுத்தும். அப்ப ஏன் வந்துட்டு இந்த ஆலயத்துல எவ்வளவோ விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டுட்டு இந்த ஒரு மரத்திலான இந்த உடன் டேபிள் மாத்திரம் அங்க காண்பிக்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மிருகங்களை பலி செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த பலிகள் ஒரு காலப்பகுதியோட நிறைவுறுச்சு. இப்ப மீண்டும் இங்க கர்த்தர் ஒரு விதமான பலியை இங்க துவக்கி வச்சா அது தங்களை சரீரங்களை பலி கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு பீரியடு கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல எண்டாயிரும். ஆனா மனுக்குளம் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும், இந்த ரெண்டு விஷயங்களையும் படிக்கும். இப்படி படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா தங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்புவித்து தேவனுடைய திட்டங்களுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தங்களை இசைவாக என்ன பண்ணிக்குவாங்கன்னா வழி நடத்தக்கூடியதாக அந்த ஜனங்கள் மாறுவாங்க அப்படின்னு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு wooden table மாத்திரம் இந்த ஒரு தரிசனத்தில் என்ன பண்றாங்கன்னா அங்க காண்பிக்கிறோம். இப்படி அநேக விஷயங்கள் என்ன பண்றோம்னா இந்த ஒரு பகுதிகளில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதாவது இப்படி அநேக பகுதிகள் அநேக அளவுகள் அங்க கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் இது என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இந்த ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்தில் இவ்வளவு பகுதிகள் இருக்குது, இவ்வளவு அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அளவுகள் எல்லாம் நம்முடைய பேசிக் கிளாஸஸ்ல நம்முடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இணையாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பாத்துருக்கோம். ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலன்னா பார்க்காம இருக்கோம். கர்த்தர் இயேசு 1874
வர்றார் இல்ல வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்றதுக்கு டேபர்நாகல்ல கன்ஃபார்ம் பண்றோம். ஆனா இதுல கூட என்ன பண்ண முடியும், பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் அறிய முடியாத, இன்னும் நம்முடைய மனசுல இன்னும் இதுதான் 1874 என்ற மாதிரி உறுதியாக சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல முடியாத வருஷங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை கூட எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். அப்ப அன்னைக்கு 47வது அதிகாரத்துல அந்த ஒரு புருஷன் அங்க அந்த அளவுகோலை எடுத்துட்டு அளந்து போறப்ப அவர் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டு அளந்துட்டு நடந்து போயிட்டார். எங்கெங்கெல்லாம் போயிட்டார் அப்படின்னா முதல் போய் நிக்கிறார் எங்க கணுக்கால் அளவில் நின்னார். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் முழங்கால் அளவு போச்சு, இடுப்பளவு போச்சு, கடக்க கூடாத படிக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணீர் அங்க கடந்து போயிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதே மாதிரிதான் தேவனுடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு கணுக்கால் அளவு கூட இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு ஆலயத்தினுடைய வாசல நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா நின்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். தேவன் ஏற்ற காலங்கள்ல இன்னும் நம்ம சொல்றார் அவர் வந்திருந்து பந்தியிருக்க செய்து அவருடைய மாபெரும் சத்தியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அது கணுக்கால் அளவு தருவார், முழங்கால் அளவு தருவார், அங்க மார்பளவு தருவார், கடக்க முடியாத மேலான சத்தியங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்ற காலங்கள்ல தருவார். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு எண்ட் டைம் இருக்கும், அப்ப அந்த எண்ட் டைம்க்கே உரித்தான விஷயங்களை தேவன் ஏற்ற காலங்கள் என்ன பண்ணுவார்னா அங்க கொடுப்பதற்கு கிருபையுள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமையோடு கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய ஈரோடு சபையாருக்கும் கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.